நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையின் வடக்கே ராணுவம் சாராத பணிகளுக்கான ஆட்சேர்ப்புகளை செய்வதில் ராணுவம் ஈடுபட்டுள்ளதற்கு எழுந்துள்ள எதிர்ப்பு குறித்த செய்திகள்.
ஒரு ராணுவ ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாடு போல வேலைக்கு ராணுவத்தை பயன்படுத்தி ஆட்சேர்க்கின்ற முயற்சி வந்து உண்மையில் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளுடனான மோதலில் பலியான தமிழக ராணுவ அதிகாரிக்கு தமிழக அரசு கருணைத் தொகையாக 10 லட்சம் அளித்துள்ளது பற்றிய விவரங்கள். மலேசியாவுக்கான விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் ஒபாமா எதிர்கட்சிகளை சந்திக்காதது குறித்து எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்த ஒரு பேட்டி.
கன்வென்ஷன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நாட்டுக்கு ஒபாமா போனாலும் கண்டிப்பா அவர் வந்து ஆளுங்கட்சியோட தலைவர் ஒன்றி பார்க்க மாட்டாரு, எதிர்கட்சியோட தலைவரும் பார்ப்பாரு. அப்பதான் மலேசியால ஏன் அது ஒரு தனியா இந்த ஒரு சிஸ்டம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு எங்களுக்கு விளங்கல, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
தமிழ் திரையுலகில் நகைச்சுவை குறித்த சிறப்பு தொடர் 4 பகுதி ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
முன்னாள் போப்பாண்டவர்களான 23rd ஜான் மற்றும் 2nd ஜான் போல் ஆகியோரை இந்நாள் பாப்பரசரான பிரான்சிஸ் புனிதர்களாக அறிவித்திருக்கின்றார்.
யோஹானெம் விசேசிமும் தெர்சியும் எத் யோஹானெம் பவுலும் செகுண்டும்
கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பீடமாம் வத்திக்கானத்தில் இதற்கு முன்பெப்போதும் இல்லாத விதமாக நடந்த ஒரு வைபவத்தில் இந்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தில் முதல் முறையாக 2 போப்பாண்டவர்கள் ஒரே நேரத்தில் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வைபவத்தில் பிரான்சிஸுக்கு முன்பாக போப்பாண்டவராக இருந்த பெனடிக்டும் கலந்து கொண்டிருக்கிறார். 500,000 கத்தோலிக்கர்கள் ரோமுக்கு வந்து இந்த வைபவத்தில் கலந்து கொண்டனர். தவிர தொலைக்காட்சி மூலமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த வைபவத்தை கண்டிருக்கிறார்கள். 20th நூற்றாண்டின் பெருந்துயரத்தினூடாக வாழ்ந்த தைரியமிக்க மனிதர்கள் என்று இந்த 2 முன்னாள் பாப்பரசர்களையும் போப் பிரான்சிஸ் வர்ணித்திருக்கிறார்.
கிழக்கு யுக்ரைனிய நகரான ஸ்லோவியான்ஸ்கில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவு பிரிவின்வாதிகள் சர்வதேச கண்காணிப்பு குழுவின் தடுத்து வைக்கப்பட்ட 8 உறுப்பினர்களையும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காண்பித்திருக்கின்றார்கள். 5 யுக்ரைனிய கண்காணிப்பாளருடன் சேர்த்து இவர்கள் வெள்ளியன்று பிடிக்கப்பட்டார்கள். தமது குழுவினர் மீது தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை என்று அந்த குழுவின் சார்பில் பேசிய கர்னல் அக்ஷல் ஷ்னைட்டர் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
I can tell you that the word of the mayor is a word of honor. We have not been touched and we have been
தமது குழு நேட்டோவுக்காக உளவு பார்த்தது என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். தான் எப்பொழுது விடுதலை செய்யப்படுவோம் என்று தமக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். டொனட்ஸ்க் நகரில் பிராந்திய அரசு ஒலிபரப்பாளர்களின் ஒலிபரப்பு கோபுரத்தை பிரிவினைவாதிகள் கைப்பற்றியிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை களைவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற பணிக்குழுவின் தலைவர் சிக்ரித் காக், சிரியா தான் கொண்டிருக்கின்ற சுமார் 1,300 டன் எடையளவிற்கின்ற ரசாயன ஆயுதங்களில் 80% குறிப்பிட்ட ஒரு இடத்தில்தான் சேமித்து வைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ரசாயன ஆயுதங்கள் அனைத்தையும் சிரியா ஒப்படைப்பதற்கான காலக்கெடுவின் இறுதி நாளான இன்று டெமாஸ்கஸில் செய்தியாளர்கள் முன்னிலையில் காக் அம்மையார் பேசினார். ஆயுதக்களைவில் சிரியா மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறது என்று கூறிய அவர், சிரியா தனது கடப்பாடுகளை நிறைவேற்றி சுமைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குளோரின் வாயுவை ஒரு ஆயுதமாக சிரியாவின் அரசப்படைகள் பயன்படுத்தியதாக அண்மையில் வெளியான தகவல்கள் ஐநாவுக்கு கவலையை தந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகரான பென்குயிலிருந்து 1,200 முஸ்லிம்கள் பலமாக ஆயுதம் தரித்த வாகனத்துடனில் வெளியேறியிருக்கின்றார்கள். தலைநகரிலிருந்த அநேகமாக இறுதி முஸ்லிம்களை உள்ளடக்கிய இந்த குழுவினர் 18 லாரிகளில் தமது உடைமைகளுடன் வெளியேறினார்கள். அந்த வாகனத்துடனே நாட்டின் வடபகுதிக்கு போனதாக நம்பப்படுகின்றது. அதற்கு பலமாக ஆயுதம் தரித்த பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க அமைதிகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்கினார்கள். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தொடர்கின்ற அலையலையான அமைதி இனத்துக்கு மத்தியில் பிரான்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய படையினர் ஒழுங்கை நிலைநாட்ட அங்கு முயற்சிக்கின்றார்கள். அங்கு 1,000,000 மக்கள் கொல்லப்பட்டதுடன் 1,00,000 இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள்.
தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயக ஆட்சி மலர்ந்து 20 நிறைவடைவதை ஒட்டி நடந்து வரும் கொண்டாட்டங்களை அந்நாட்டின் அதிபர் ஜேக்கப் ஜூமா முன்னின்று நடத்தி வருகிறார். கொடூரமான மற்றும் ஒற்றுமையில்லாத கடந்த காலத்துடைய வடுக்கள் தென்னாப்பிரிக்க மக்களிடையே ஆறி வருவதாகவும் பொதுவான ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு அடையாளம் மெதுவாக உருவாகி வருவதாகவும் அதிபர் ஜூமா குறிப்பிட்டிருக்கின்றார்.
நவீன வரலாற்றில் மனித குலத்துக்கு எதிராக செய்யப்பட்ட மிக கொடூரமான குற்றமாக ஹோலோகோஸ்ட் யுத இதப்படுதலையே பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வர்ணித்திருக்கின்றார். இரண்டாம் உலகப் போரின் பொழுது 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகளை இஸ்ரேல் அண்டிப்பதற்கு சற்று முன்னதாக அப்பாஸ் அவர்களின் இந்த அபூர்வமான அங்கீகாரம் வந்திருக்கின்றது. அதற்கு பதிலாக கருத்துரைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்லாமிய குழுவான ஹமாசுடனான ஒத்துழைப்பை கைவிடுமாறு அப்பாஸை கோரியிருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்தி ஒன்று. இலங்கையின் வடபகுதியில் இராணுவம் அல்லாத அரச பதவிகளுக்கான தேர்வை இராணுவம் முன்னெடுத்து வருவது குறித்து கவலைகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதுகுறித்து ஒரு விரிவான செய்தி குறிப்பை வழங்குகின்றார் வவுனியாவில் இருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் இளைஞர் யுவதிகளை அரச சேவையில் சேர்த்துக் கொள்வதற்காக இராணுவம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து அங்கு ஆட்சேபனையும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது அரச நடைமுறைக்கு முரணானது என்றும் தமிழ் இளைஞர் யுவதிகளை தனது கட்டுப்பாட்டினுள் வைத்திருப்பதற்காக இராணுவம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்றும் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அரச சேவைக்கு ஆட்சேர்த்தல் என்ற மகுடத்தில் வெளியிடப்பட்டுள்ள துண்டு பிரசனம் ஒன்றில் உரிய அதிகாரிகளினால் பல்வேறு பணிகளுக்கு ஆட்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட என்று அறிவிக்கப்பட்டதற்கு அமைவாக யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் இராணுவத்தினரால் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 21 வகையான பணிகளுக்குரிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 25,000 முதல் 30,000 வரையில் மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டேன்.
எனது கவனத்துக்கு இது ஊர்வாசிகளால் கொண்டு வரப்பட்டது. இராணுவம் விநியோகித்த துண்டு பிரசுரங்களை கூட என்னிடம் கையெழுத்திருக்கின்றார்கள். அதில் அரச லட்சணையோ அல்லது யார் வேலைக்கு ஆட்களை சேர்க்கின்றார்கள் என்ற அடிக்குறிப்போ எதுவுமே இல்லாமல் அரச சேவைக்கு ஆட்சேர்த்தல் என்ற தலைப்பின் கீழ் நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து சேர்ப்பதாக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபைக்குரிய பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டியது மாகாண சபை நிர்வாகம்தான். அதே மாதிரி மத்திய அரசு பணியகங்களில் கூட ஏராளமான வெற்றிடங்கள் இருக்கின்றன. அதனை நிரப்ப வேண்டியவர்கள் கூட மத்திய அரசாங்கத்தினர் தான். வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுது அது பகிரங்கமாக பத்திரிகைகளில் வந்து விளம்பரப்படுத்தப்படும் அல்லது வர்த்தமானியில் வந்து பிரசுரிக்கப்படும். உறுதிப்படுத்தப்பட்ட இலச்சினையுடன் எந்த திணைக்களம் வேலைக்கு ஆட்களை கோருகின்றது என்று சொல்லித்தான் அந்த விளம்பரங்கள் வந்து வெளியாகுவது உண்டு. அவ்வாறு எந்த விதமான வளமையான நடைமுறைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் ஒரு முறையற்ற விதத்தில் எதுவுமே இல்லாமல் அரச சேவைக்கு ஆட்சேர்த்தல் என்கின்ற ஒரு மொட்டை கடிதம் போன்றுதான் இந்த பிரசுரம் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது.
அரசாங்கத்தினால் இராணுவத்திற்கு ஆட்சேர்க்கின்ற பணியை அரசாங்கம் கொடுத்திருக்கலாம் அல்லவா?
மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அதிகாரங்களை கொண்டதாக மாகாண சபை என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு இராணுவ ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாடு போல வேலைக்கு இராணுவத்தை பயன்படுத்தி ஆட்சியிருக்கின்ற முயற்சி வந்து உண்மையில் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
சரி, அப்படியானால் இராணுவம் ஏன் இவ்வாறு ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
வெளிப்படையாகவே இராணுவத்துக்கு என்று சொல்லி ஆட்களை சேர்க்கின்ற முயற்சியில் இராணுவம் ஈடுபட்டது. வீடு வீடாக சென்று வாரங்கள் என்று அழைத்தது. கவர்ச்சிகரமான சலுகைகளையும் சம்பளங்களையும் வழங்குவதாக ஒலிபெருக்கையில் அறிவித்தது. ஆனால் இராணுவம் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் அதில் சேரவில்லை. எனவேதான் அரச சேவைக்கு ஆட்சேர்த்தல் என்கின்ற போர்வையில் வந்து இந்த இளைஞர்களை வந்து இது குறிவைத்திருக்கின்றது. இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளுகின்றது என்கின்ற பேரவையிலோ அல்லது வேலை வாய்ப்பை வழங்குகின்றது என்ற போர்வையிலேயோ தமிழ் இளைஞர்களையும் யுவதிகளையும் தன்னுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றது. தமிழ் பகுதிகளில் தான் இது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் தமிழ் இளைஞர்கள் யுவதிகளினுடைய சுய விவரங்களை கொண்ட பட்டியல் ஒன்றை அது தன் கைவசம் வந்து விரல் நுனியில் வைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை இதன் மூலம் வந்து பெற்றுக்கொள்கின்றது. நாங்கள் இதனை கண்டிப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. இராணுவத்தினுள்ள பணிக்குள் இவர்கள் இணைக்கப்படுவதன் மூலம் இவர்களுடைய சிந்தனை சுதந்திரம் வந்து அந்த இடத்தில் வந்து பறிக்கப்படுகின்றது
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள். இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் குறித்து இராணுவத்தின் கருத்தை பெறுவதற்காக இராணுவ பேச்சாளரை தொடர்பு கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் உடனடியாக பலனளிக்கவில்லை.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. கடந்த வெள்ளிக்கிழமை காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளுடன் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிக்கு கருணைத்தொகை அளித்து தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. முகுந்த் வரதராஜன் எனும் அந்த அதிகாரியின் உடல் நாளை சென்னைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட முகுந்த் வரதராஜனின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தெற்கு காஷ்மீரின் சோபியான் பகுதியில் 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை மாலையில் அங்கு இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அப்போது ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளும் சரணடையும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஆனால் அவர்கள் சரணடைய மறுத்து துப்பாக்கியால் சுட்டதால் ராணுவமும் திருப்பிச் சுட்டது. வெள்ளிக்கிழமையன்று இரவில் நடந்த இந்த மோதலில் 44வது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவைச் சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் கடுமையாக காயமடைந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிர் பிரிந்தது. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். இவருடன் ஹரியானாவைச் சேர்ந்த விக்ரம் சிங் என்ற வீரரும் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் 3 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இவர்கள் மூவரும் ஹிஜ்புல் முஜாஹுதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. சென்னைக்கு அருகில் உள்ள சேலையூர் பகுதியைச் சேர்ந்த முகுந்த் வரதராஜன் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தவர். சென்னை பல்லாவரத்தில் இருக்கும் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் 2004 தனது ராணுவ பயிற்சியை பெற்றவர். முகுந்த் வரதராஜனின் மனைவி இந்துவுக்கு ஆறுதல் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதியுள்ள கடிதத்தில், இந்திய ராணுவத்தின் பாரம்பரியப்படி தனது தாய்நாட்டை காக்கும் பணியில் முகுந்த் வரதராஜன் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். முகுந்த் வரதராஜனின் மரணத்தின் மூலம் தமிழ்நாடு தனது தீரமிக்க மகனை இழந்துள்ளது என்றும், இந்தியா தனது தைரியமுள்ள வீரனை இழந்துள்ளது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். முகுந்த் வரதராஜனின் உடலுக்கும் வீரரான விக்ரம் சிங்கின் உடலுக்கும் ராணுவ அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் ஸ்ரீநகரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அங்கிருந்து முகுந்த் வரதராஜனின் உடல் சென்னைக்கும், விக்ரம் சிங்கின் உடல் ஹரியானாவுக்கும் கொண்டுவரப்படுகிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அதை ஆயுள் தண்டனையாக குறைத்த இந்திய உச்சநீதிமன்றம் அவர்களது விடுதலை தொடர்பான வழக்கின் விசாரணையை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்றி கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வின் இந்த முடிவை மனித உரிமைகள் அமைப்பான PUCL விமர்சித்து தங்களது ஏமாற்றத்தை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள 7 வினாக்களுக்கான விடைகளும் தெளிவாக உள்ளன என்று அந்த அமைப்பு கூறுகிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்துள்ள கருத்துக்களை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் பாலமுருகனுடன் இது குறித்து பேசினேன்.
இந்த வழக்கில் வந்து அவர்கள் வந்து 23 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட காலத்தை கழித்திருக்கின்ற பொழுது இன்னமும் காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு விஷயமாக அது இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே அது ஒரு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் வந்து அந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் கேட்டு முடித்த பின்னால் அந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் கருதி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இது மீண்டும் வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டு இருப்பது என்பது வந்து ஏமாற்றம் அளிக்கிறது. ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் வந்து அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது நீதிபதிகள் நிராகரித்து தான் அவர்களுடைய இந்த ராஜீவ் கொலையில் இருக்கின்றவர்களுடைய வழக்கை வந்து ஆயுள் தண்டனையாக குறைத்தார்கள். எனவே இது போன்ற ஒரு வாதம் மீண்டும் வைக்கப்பட்ட பொழுது தலைமை நீதிபதி தலைமையில் உள்ள அமர்வை வந்து பரிசீலித்து தீர்ப்புகளை வழங்கிவிடும் என்று நாங்கள் கருதினோம். ஆனால் அது மீண்டும் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஏமாற்றம் என்ற அளவில் நாங்கள் பார்க்கிறோம்.
தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பு அரசியல் சாசன அமர்வுக்கு இதை வந்து மாற்றி அமைப்புதன். அப்போ தலைமை நீதிபதி மற்ற அந்த 2 நீதிபதிகளில் இப்போ நீங்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை சிந்தித்து பார்த்துருக்க மாட்டாங்களா? ஏன்னா 7 முக்கியமான கேள்விகளை வந்து தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு எழுப்பியிருக்கு. அவங்க அதை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்த்துருக்க மாட்டாங்களா இந்த வழக்கை வந்து அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்றுறதுக்கு முன்னால்?
இல்லை, நிச்சயம் சிந்தித்து பார்த்துருப்பார்கள். நீதிமன்றத்தில் வந்து இருக்கிற அந்த சிந்தனையையும் சட்டம் சார்ந்த அறிவுகளையும் நம்ம குறைத்து மதிப்பிடலை, அந்த அடிப்படையில் சொல்லலை. கர்நாடகாவை சார்ந்த ஒரு வழக்கு, மைசூர் மகாராஜாவினுடைய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணியை அவருடைய கணவன் வந்து கொலை செய்கிறார். அந்த வழக்கு சுவாமி சத்பானந்தா என்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்பது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறது. அப்படி குறைக்கின்ற பொழுது அவர் வந்து சிறையில் வந்து வெகு நாட்கள் இருக்கிறார், அவர் எப்பொழுது வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுகின்ற பொழுது அவர் அந்த கைதி எப்பொழுது வெளியே வரலாம்? வாழ்நாள் முழுவதும் அவர் சிறையிலே இருப்பதுதானா, ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுக்க சிறையில் இருப்பதுதானா, அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் வெளியே வருவதுதானா? மினிமம் 14 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்று குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்கிறது. அவர் எத்தனை நாள் அதற்கு பின்னால் வெளியே வரலாம் என்கின்ற ஒரு கேள்விகள் எழுந்த பொழுது உச்சநீதிமன்றமானது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை வந்து அமைத்திருக்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு வழக்கு என்ற அடிப்படையில் இதில் ஒரு தீர்ப்பை கொடுத்தால் ஏதேனும் முரண்பாடுகள் வரும், தலைமை நீதிபதி அவர்கள் ஓய்வு பெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் முரண்பாடுகள் வரலாம் என்று அவர் கருதியிருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாற்றியிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். வெறுமனே வழக்கில் யார் இறந்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை பார்ப்பது என்பது சரியல்ல. இதில் வழக்கினுடைய விஷயங்கள் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை மத்திய அரசு அதில் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை என்பது சரியா தவறா என்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. மாநில அரசுக்கு வந்து தண்டனை குறைப்பு வழங்குகின்ற ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 161 வழங்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு, கவர்னருக்கு அந்த அதிகாரம் உள்ளது. அதே போல மத்திய அரசுக்குள்ள அந்த அதிகாரம் என்பது ஜனாதிபதிக்கு பிரிவு 72 அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு அதிகாரமும் சம அதிகாரங்கள். ஜனாதிபதி உயர்ந்தவர், கவர்னர் என்பவர் மாநிலத்திலிருந்து இருக்கிறார், எனவே அவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. இது வந்து இறையாண்மை சார்ந்த அதிகாரங்கள். இந்த மாதிரியான மத்திய அரசு சார்ந்த குற்றங்கள் என்று சொல்லுகின்ற தீவிரவாத நடவடிக்கை சார்ந்த குற்றங்கள் அல்லது வெடிகுண்டு வழக்கு சார்ந்த குற்றங்கள் எல்லாவற்றிலும் மத்திய அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்திய அரசானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே வந்து மத்திய அரசினுடைய அனுமதியை பெற வேண்டுமா என்றால், இந்த அனுமதி பெறுவது என்றால் அது ஆலோசனையா அனுமதியா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது அந்த லா கமிஷன் என்ன சொன்னது என்று சொன்னால், இது மியர் கன்சல்டேஷன் தானே தவிர கன்சன்ட் என்ற வார்த்தையை அவர் சொல்லவில்லை, ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒருவேளை அவர்கள் ஆலோசனையை தர மறுத்தார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கின்ற மாநில அரசுக்கு உள்ள பிரிவு 161 இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசு விடுவிக்கக்கூடிய எல்லா வகையான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதுதான் உண்மை.
மனித உரிமைகள் அமைப்பான PUCL-ஐச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
50 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்க அதிபர் ஒருவர் மலேசியாவுக்கு விஜயம் செய்துள்ளது அங்கு பொதுவாக வரவேற்கப்பட்டிருந்தாலும் விமர்சனங்களும் வந்துள்ளன. ஒபாமா அவர்கள் தனது மலேசியா விஜயத்தின் பொழுது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த யாரையும் சந்திக்கவில்லை என்று பிரதான எதிர்க்கட்சிகள் தமது ஏமாற்றத்தை வெளியிட்டுள்ளன. இது குறித்து ஒரு முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக செயல் கட்சியின் துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் அவர்களிடம் கேட்டேன்.
எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், வருத்தமா இருக்கு. அவர் இங்க வந்து எதிர்கட்சியோட உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் கலந்து பேசாததுக்கு எங்களுக்கு ரொம்ப மனது வருத்தமா இருக்கு. ஒபாமா மலேசியாவுக்கு வந்தது ரொம்ப உற வைக்கிற விஷயம். இந்த நாட்டுக்கு அவர் 50 வருஷத்துக்கு அந்தாண்ட இவருதான் முதல் பிரசிடன்ட் வந்திருக்காரு. ஆனா எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எங்களுக்கு பத்திரிகையில வேற மீடியாலதான் எங்களுக்கு தெரிஞ்சு வருது அவரு இந்த நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆளுங்கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. ஆனா எங்களுக்கு ஒண்ணு ஒரு அழைப்பு கொடுக்கல, ஒன்னும் இல்ல. பாலிமெண்ட்ல போயிருக்காரு. ஆனா பாலிமெண்ட் போன போது எங்களுக்கு எதிர்கட்சிக்கு யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, எங்க எதிர்கட்சி தலைவர் அனுவாருக்கும் அழைப்பு கொடுக்கல. பொது தேர்தல் வந்து நாங்க எதிர்கட்சி வந்து 52% பாப்புலர் ஓட்டு எங்களுக்கு கிடைச்சது, அரசாங்கத்துக்கு வந்து 43 ஓட்டு தான். அந்த சூழ்நிலையிலும் அந்த காரணத்தினாலும் எங்களை வந்து கண்டிப்பா அவரு பாத்துருக்கணும், எங்கூட கலந்து பேசிருக்கணும் என்ன நாட்டில் நடக்குதுன்னு.
அமெரிக்கா அதிபர் மலேசியாவுக்கு வராருங்கிறது வந்து சடனா திடீர்னு எடுத்த முடிவல்ல, இதெல்லாம் பல மாதங்களாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஜயம் தான். கோலாலம்பூர்ல இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரிகள் கூட யாரும் உங்களோட தொடர்பு கொள்ளலையா, இந்த மாதிரி எங்க நாட்டினுடைய அதிபர் வரப்போறாரு இப்படியான மீட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லலையா?
அவங்க வந்து எங்களுக்கு தெரிவிக்கல. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவரு ஒபாமா இந்த நாட்டுக்கு வராருன்னு, ஆனா எங்களுக்கு கூட கலந்து பேசல. இந்த மாதிரி நாங்க எஃப்எம்ல கேட்டிருக்கோம், ஆனா அவர் அவங்க ஒண்ணும் கொடுக்கல. அவரை வந்து நேரம் சந்திச்சு பேச வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஆனா இது வந்து கன்வென்ஷன் வாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த நாட்டுக்கு ஒபாமா போனாலும் கண்டிப்பா அவர் வந்து ஆளுங்கட்சியோட தலைவர் வந்து பார்க்க மாட்டாரு, எதிர்கட்சியோட தலைவரும் பார்ப்பாரு. அப்படித்தான் இந்தியாவில் நடக்குது, இங்கிலாந்துல, ஜப்பான்ல அப்படித்தான் நடக்கும். ஆனா மலேசியால ஏன் அது ஒரு தனியா இந்த ஒரு சிஸ்டம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு எங்களுக்கு விளங்கல, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்து மலேசியாவின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து பேசும் பொழுது, மலேசியாவில வந்து மனித உரிமைகள்லாம் மேம்பட்ட லெவல்ல இருக்கு, ஒரு நல்ல சூழல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரக்கூடிய அந்த துணி பொருள்ல பேசியிருக்காரு. நீங்களா எப்படி பாக்குறீங்க அதை?
எங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஒத்துக்க முடியாதுங்க. இந்த மாதிரி மனித உரிமை பிரச்சனை வந்து நல்லா இருக்கு, நல்ல சூழ்நிலை இருக்கு இந்த நாட்டுல. ஏன்னா எங்களோட எதிர்கட்சி தலைவரே ட்ரம் ஆப் சார்ஜஸ்ல வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரையல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எங்க கட்சி தலைவரே வந்து செடிஷன் ஆக்ட்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, நாங்கெல்லாம் வந்து பெரிய கட்டுப்பாடு லிமிட்டேஷன் தான் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லிபர்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு இந்த நாட்டுல. ஆனா இதெல்லாம் வந்து அவருக்கு எங்களோட பிரதமர் வந்து அவர் விளக்கம் கொடுத்து அவர் ஏத்துக்கிட்டாருன்னா எங்களுக்கு இன்னுமே ஒரு 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 டிஸ்பிலீஃபா இருக்கு, ஒரு மேஜிக்கா இருக்கு. எப்படி எங்களோட பிரச்சனையை வந்து கேட்காத அவர் வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா கேட்டுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, இங்க இருக்கிற அமெரிக்கன் தூதர் வந்து எப்படி இந்த விளக்கத்தை வந்து வேற மாதிரி அவருக்கு தெரிவிச்சிருக்காரு? ஏன்னா அவருக்கு உண்மையா அந்த கிரவுன் அவருக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலை வந்து நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்க என்ன செய்யலாம்னு பாக்குறோம்னா, நாங்க வந்து ஒரு கம்பைலேஷன் ஆஃப் த மெமரண்டம் எல்லாம் எடுத்துட்டு இந்த தூதர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன செட்பேக் இருக்கு, என்ன என்ன வகையில வந்து எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியும் சரி மைனாரிட்டிஸ் இப்ப தமிழகமும் எடுத்துட்டீங்கன்னா எதுல எவ்வளவு பின்னேற்றத்துல போய்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு கொடுக்காத அரசாங்கத்துல எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்காத, படிப்பு சலுகை கொடுக்காத, யூனிவர்சிட்டிக்கு தகுதியான ஆளுங்களுக்கு கூட மாணவருக்கு இடம் கொடுக்காத, தமிழ் பள்ளிக்கூட வந்து பின்னேற்றத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் தெரிஞ்சு வச்சோம்.
மலேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை கூறும் தொடர் பகுதி 4, தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
அழகான சிதையோடு வந்தானையா.
தமிழ் திரையின் நகைச்சுவையின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கு NS கிருஷ்ணனுடையது என்பதை எவருமே மறுக்க முடியாது. அவருடைய காலத்திலும் அதற்கு முன்னரும் தமிழ் படங்கள் எப்படி இருந்தன என்பதை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விவரிக்கிறார். எந்தமிழர் படமெடுக்க ஆரம்பம் செய்தார், எடுத்தார்கள் 1, 2, 10, 100 கடவுளர்கள், அட்டை முடி, ககித பூஞ்சோலை, கண்ணாடி, முத்துவனம், கண்கொள்ளா காட்சி, பரமசிவன் அருள்புரிய வந்து வந்து போவார், பதிவிரதை கிண்ணல் வரும் பழையபடி தீரும், சிரமமுடு தாளமெண்ணி போட்டியிலே பாட்டு, சிலபாடி விரதங்கள் ஆவர்த்தம் தந்து வரும் காதல் அவ்வேதமே துன்பம் வரும் போகும். இன்று இம்மாதிரி இல்லை. இந்த மாற்றம் துவங்க காரணமாக இருந்தவர்களில் NS கிருஷ்ணன் முக்கியமானவர். இப்படி கவிஞர் விவரித்த காலகட்டத்தில் பகுத்தறிவூட்டும் பகலவனாக வந்தவர் NS கிருஷ்ணன். படிக்காதவர்தான், ஆனால் நுண்ணறிவு மிகவும் உடையவர். திரைப்பட ஆய்வாளர் ராண்டார்கை கூறுகிறார்,
அவள் அப்பா வந்து ஒரு பலசரு கடை வச்சுருந்தாராம். அந்த காலத்தில் வந்து டென்ட்டு சினிமா தான், தியேட்டர்லாம் பெருசாக வர ஆரம்பிக்கல. அந்த டென்ட்டு சினிமாவில் ஒரே ப்ரொஜெக்டர் தான் இருக்கும், சிங்கிள் ப்ரொஜெக்டர். ஸோ ஒவ்வொரு ரீலான உடனே மாற்றுவாங்க. அப்போ நடுவில் ஸ்லைடு போடுவான். இவர் ஒரு வண்டியில் சோடா பாட்டில் வச்சு அந்த டென்ட்டு உள்ள தள்ளின்னு போய் விற்பார். ஸோ அவருக்கு சோடா வண்டிக்காரன்னு பேர் வந்தது பின்னாடி. அவர் என்ன பண்ணுவார், சோடா விற்கிறதுக்கு பதிலாக உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அப்போலாம் அந்த இங்கிலீஷ் படங்கள் நிறைய வரும், சைலண்ட் ஃபிலிம்ஸ், முக்கியமாக சார்லி சாப்ளின், அப்புறம் ஹேரல் லாய்ட், பஸ்டர் கீட்டன், இவங்களாம் டாப் கமேடியன்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் அவருடைய நிறைய அஃபெக்ட் ஆகி அவருடைய படங்கள் எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சம் ஆஃப் தி சீன்ஸ் எல்லாம் கூட, எஸ்பெஷலி சாப்ளின், அவர் பேரே தமிழ் திரை சாப்ளின். நான் புக்கு எழுதியிருக்கேன் NS கிருஷ்ணன் பற்றி, சாப்ளின் ஆஃப் தமிழ் சினிமா, தமிழில் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மேன். அவர் வந்து ஹி வாஸ் வெரி புவர். இந்த பாவர்ட்டி, சூப்பர்ஸ்டிஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவரால் ஒன்றும் குற முடியல. இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு செட்டையர் மாதிரி, சோஷியல் செட்டையர் மாதிரி கொண்டு வந்தோம் சினிமாவை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை முதல்ல மீனிங்ஃபுல் காமெடி இருந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
ஆரம்ப காலத்தில் அபத்தமான காமெடி காட்சிகளை தந்தாலும் கூட பின்னர் கருத்துள்ள நகைச்சுவை காட்சிகளை தன் படங்களில் அமைத்து கொண்டார் NS கிருஷ்ணன். அதற்கு உதாரணமாக அமைந்தது நல்ல தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற கிந்தனார் என்ற ஒரு கதா காலட்சேப காட்சி. அந்த காலத்தில் பிரபலமாக வழங்கி வந்த கதா காலட்சேபம் என்ற வடிவத்தை அவர் தன் கருத்தை சொல்ல எடுத்துக்கொண்டார். பெரிய புராணத்தில் திருநாளை போவார் புராணத்தை அக்காலத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் என்பவர் இசையுடன் நாடகமாக வடித்திருந்தார். தாழ்த்தப்பட்ட சாதியைச் சார்ந்த நந்தனுக்கு சிதம்பரம் சென்று சாமி கும்பிட ஆசை. தடைகள் பல கடந்து சிதம்பரம் செல்கிறார். நந்தன் சிதம்பரம் சென்று இறுதியில் இறைவனிடம் ஐக்கியமாதலை ஒரு கதா காலட்சேபமாக வழி வழியாக வழங்கி வந்தார்கள். அந்த கதையை அப்படியே அடியொற்றி, அதாவது உல்டா செய்து, நவீன கால பிரச்சனைகளை விளக்கும் பாட்டுடை கதையாக கதா காலட்சேபமாக அமைத்தார் NS கிருஷ்ணன். இந்த கிந்தனார் கதா காலட்சேபம் ஆத்திகர்களின் மனத்தை புண்படுத்தியதாக பெரும் எதிர்ப்பு எழுந்தது. இது நந்தனாரை கிண்டல் செய்வதாக அமைந்தது என்று ஆத்திகர்கள் கூறினார்கள். NS கிருஷ்ணன் கூறினார், புராண கதையில் நந்தன் தன் முதலாளியான வேதியரிடம் கேட்பான், தில்லை அம்பலம் என்றோர் தலமிருக்குதாம் என்று பாடி அங்கே செல்ல அவன் அனுமதி வேண்டுகிறான். ஆனால் NS கிருஷ்ணனின் கிந்தனம்,
சென்னை என்றொரு தலமிருக்குதாம். அங்கே சென்ற பேருக்கு செலவும் வரவும் அதிகமாகுதாம்.
வேதியர் சொல்லுவார், சிதம்பரம் என்பதை விடு, தில்லைச்சேரியில் போய் படு. ஆனால் கிந்தனுடைய ஆசிரியரோ,
பட்டணம் என்பதை விடு, பழைய தோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு, மரப்பயலே நீ பட்டணம் என்று சொல்லப்படும்.
நந்தனுக்கு திருப்புன்கூர் என்ற இடத்தில் கோயிலுக்கு வெளியிலிருந்து கூட சாமியை தரிசனம் செய்ய முடியாதபடி நந்தி மறைத்து நிற்கிறது. வழிமறை தீருக்குதே மலை போலே அங்கு. ஆனால் ரயிலிலே செல்ல விரும்பும் கிந்தனுக்கோ டிக்கெட் கலெக்டர் நந்தி போல் மறைத்து நிற்கிறார்.
கிந்தனுக்கு வருத்தம் வந்து, அடடா ரயிலை பார்க்க விட மாட்டாம் போல இருக்குதே. வழிமறை தீரும் மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடு
மிக கடினமான சோகமான ஒரு புராண கதையை பேரடி செய்து நகைச்சுவை கலந்து மக்களுக்கு புதிய கருத்துக்களை புகட்டிய கலைவாணரின் திறமை அளப்பரியது. இதோ கிந்தனின் ரயில் பயணத்தை நகைச்சுவையோடு மட்டுமின்றி சிந்திக்க வைக்கும் கருத்துக்களுடனும் என்எஸ்கே எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள்.
எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சியில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா?
அவரை கிண்டல் மன்னன் என்றும் கூறலாம். பணம் என்பது மனிதனை என்ன பாடுபடுத்துகிறது, பணத்துக்காக மனிதன் எப்படியெல்லாம் அலைகிறான் என்பதை நையாண்டு செய்கிறார் இன்னொரு படத்தில்.
அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ, கிண்டிரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ, அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவே.
அவரை பற்றி திரைப்பட ஆய்வாளர் அரந்தை மணியன் கூறுகிறார்,
அவர் சிறைக்கு போய் வந்த பிறகு அவருக்கு அதிகமான படங்கள் கிடைத்தன. அதே காலகட்டத்தில் அவருடன் சிறைக்கு சென்ற எம் கே தியாகராஜ பகவதர் முதல் 9 படங்கள் அவருக்கு இருந்து சூப்பர் ஹிட் ஆகி தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் கூட, அவர் சிறையிலிருந்து வந்த பிறகு வந்து 5 படங்களும் வர்த்தக ரீதியாக தோல்வியடைந்து விட்டன. ஆனால் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுக்கு அதற்கு பிறகுதான் ஏராளமான படங்கள், ஏராளமான நகைச்சுவை காட்சிகள். சொல்லப்போனால் அப்பொழுதெல்லாம் நகைச்சுவை காட்சிகள் இல்லாமல் படம் எடுத்துவிட்டு வெளியிடுவதற்கு முன்பு கலைவாணரை அணுகி அதுக்குன்னு ஒரு தனி ட்ராக், இப்போ இந்த ட்ராக் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கலைவாணர் பண்ணது தான். அவரும் டிஎம் மதுரமும் அவங்க ஒரு குழு வச்சுருந்தாங்க, அவங்க கூட அவங்கள வச்சு சில நகைச்சுவை காட்சிகளை அவங்களே பில்டப் பண்ணி எழுதி நடித்து, அது தனியாக அது வந்து மெயின் ஸ்டோரிக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த திரைப்படத்துடைய முக்கிய கதைக்கு தொடர்பே இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த நகைச்சுவை காட்சிகளுக்காகவே அந்த படங்கள் ஓடி இருக்கின்றன. நகைச்சுவை காட்சி இல்லாமல் வெளியிடப்பட்டு தோல்வியடைந்த படங்களை மறுபடியும் நகைச்சுவை காட்சிகளை சேர்த்து ஓட வைத்தது வரலாறுலாம் உண்டு. அந்த அளவுக்கு நகைச்சுவை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவர் பல சமூக சீர்திருத்த கருத்துக்களை, விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் நகைச்சுவை மூலமாக சொன்னவர். அந்த பெருமை இருந்து அவருக்கு தான் சேரும். அந்த மாதிரி ஒரு பாத்திர படைப்பை இருந்து இந்தியாவில் வேறு எந்த மொழி படங்கள்லையும் யாருமே செய்யலை. அது திட்டமிட்டு செய்தார் அவர். அவருக்கு உடுமலை நாராயணகவி என்பவர் உறுதுணையாக இருந்தார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிற ஐடியாக்களுக்கு அவர் இருந்து உடனே அதுக்கேற்றபடி வசனம் பாடல்கள்லாம் எழுதி கொடுப்பார். உடனே அதை கலைவாணர் இருந்து பாடுவார், வசனங்களை சொல்லுவார். அதனால் பல சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் அவர்களால் சொல்ல முடிந்தது. இந்த பெருமை இருந்து இந்தியாவில் வேறு எந்த நகைச்சுவையும் கிடையாது.
நாகரிக கோமாளிகள் தொடரின் 4வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத் குமார்.
அழகான ஜெதையோடு வந்தானையா.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.